نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا ودائيا إلى الله بإذنه سراجا منيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأقيموا الصلاة وآتوا الزكاة وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله إن الله بما تعملون بصير எல்லா புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தான். சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியில் வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அவர் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு அளவிட முடியாத உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க புரிந்து கொள்ள அதற்கு ஒரு தளத்தை அமைத்து தந்தானே, அந்த ரப்புக்கே சர்வபுகழும் உரித்தாவதாக. ரப்பை, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், இதனுடைய வார்த்தைகளை புரிய வைத்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு, இதனுடைய குவத் எல்லாம் உன்னையே சார்ந்தது. ஆகவே இந்த மாபெரும் உபகாரத்தை எங்களுக்கு செய்ததற்காக வேண்டிய ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரில் அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பை எங்களை பொருந்திக் கொள்ளுவாயாக, எங்களுடைய இந்த வகுப்பை பொருந்திக் கொள்ளுவாயாக. ஜாலிமீன்களுடைய உதுல்மை விட்டும், ஹாசிதீன்களுடைய ஹசதை விட்டும், மாக்கிரீன்களுடைய மக்கரை விட்டும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் பாதுகாப்பாய். யாரெல்லாம் மருத்துவர்களால் கைவிடப்பட்டு நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த குர்ஆனினுடைய புனிதத்தை கொண்டு நீ முழுமையான ஷிஃபாவை கொடுப்பாயாக. யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறார்களோ இந்த குர்ஆனினுடைய புனிதத்தை கொண்டு அவர்களுடைய கடன்களை நீ அடைத்து தருவாயாக. எங்களுடைய தொழுகையில் முழு கவனத்தோடு தொழுகிற ஒரு பண்பை எங்களுக்கு தருவாயாக. தொழுகைக்குரிய டேஸ்ட், அதனுடைய சுவை என்ன என்பதை அறிந்து தொழக்கூடிய மனப்பக்குவத்தை தருவாயாக. வாழ்க்கையிலே எது நடந்தாலும் அது முன்புறத்திலிருந்து தான் நடக்கிறது என்று பொருந்தி கொள்ளுகிற மனோபக்குவத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதை பின்பற்றுகிற நசீபை எங்களுக்கு தருவாயாக. அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி அதை விட்டு தவிர்த்து கொள்ளுகிற நசீபையும் நீயே எங்களுக்கு தருவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, கடந்த வாரங்களில பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுகிற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளுடைய வரலாறை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே அவர்கள் தரக்கூடிய நோவினைக்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்ற வகையிலே அல்லாஹு தாலா சில கருத்துக்களை தன்னுடைய வசனத்திலே பதிவு செய்திருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக, அதனுடைய முதலாவதுமாக சொல்லப்பட்ட தொழுகையினுடைய உள்ரங்க நிலைகளை பற்றி நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அதிர்த்து போன வாரத்துக்கு மொத வாரமும் ஒரு பாயிண்ட் தான் போச்சு. போன வாரமும் ஆசையோட வந்தோம், எப்படியா கேட்டுக்கலான்னு. அடுத்து ஒரு பாயிண்ட் வந்து எப்படியாவது அதை சீக்கிரமா சொல்லிருங்க, தொழுதுதான் பார்த்துருவோமே. எப்படி அது எப்படியா சீக்கிரமா சொல்லிருங்க, அது தொழுதுதான் பார்த்துருவோமே அப்படின்னு சில நண்பர்கள் கேட்டார்கள். அல்லாஹு அக்பர். அப்படி தொழுகிற நசீபை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாஹு தாலா தொழுவானாக. தொழுகையினுடைய உண்மையான அந்த டேஸ்ட், அந்த ரசனை, அதனுடைய உண்மையான அந்த நிலைப்பாட்டை புரிந்து தொழுகிற, அதனுடைய டேஸ்டை உணர்கிற நிலையை அல்லாஹ் நமக்கு தருவானாக, நம்முடைய குடும்பத்தாருக்கு தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அதிலே முதலாவது பண்பாக கவனம் என்பதை பற்றி சொல்லப்பட்டது. கவனம், அது பற்றி உண்டான விளக்க உரைகள் எல்லாம் சொல்லி முடிக்கப்பட்டு விட்டது. அதனுடைய இரண்டாவது பண்பாக தெளிவு. எந்த இடத்திலே கவனம் இருக்கிறதோ அந்த இடத்திலே தெளிவு தானாக வருகிறது. தொழுகையிலே நிற்கிற போது கவனமாக நிற்பதோடு சேர்த்து நாம் செய்கிற அந்த செயலுக்குரிய காரணம் என்ன, குனிகிறோம் ருக்கு செய்கிறோம் என்ற அந்த தெளிவோடு அப்போது பயன்படுத்துகிற அல்லாஹுவினுடைய அந்த உயர்வான வார்த்தைகளுடைய அர்த்தத்தை மனதிலே பதித்து அதை புரிந்து தொழுகிற அந்த இரண்டாவது பண்பை பற்றி சொல்லப்பட்டது. இதற்கு அடுத்ததாக உருவாகிற பண்பு, இந்த ரெண்டு பண்புகளும் எங்கே ஒன்றாக சேர்ந்திருக்கிறதோ, இந்த ரெண்டு குவாலிட்டிஸ், இன்னர் குவாலிட்டிஸ், இந்த ரெண்டு ஹேபிச்சுவல்ஸ் எங்கே ஒரு இடத்துல அது மையம் கொள்ளுகிறதோ அங்கு மூன்றாவது மறைக்க முடியாத, மறுக்க முடியாத, தேவையில்லை என்று உதறித்தள்ள முடியாத ஒரு பண்பு அந்த இடத்திலே உருவாகிறது. அதுதான் தஅதீம் என்று சொல்லப்படுகிற கண்ணியம். தஅதீம் என்று சொல்லப்படுகிற கண்ணியம், எந்த வேளையிலே நாம் கவனமாக இருக்கிறோமோ, அந்த வேளையிலே தெளிவாக இருக்கிறோமோ, அதை பற்றி உண்டான ஒரு மரியாதை, அதை பற்றி மானுசீகமான ஒரு பெருமிதப்படுகிற எண்ணம், அதன் மீதான ஒரு கண்ணியம் ஏற்படுகிறது. இப்ப இந்த மூணாவது பண்பு தொழுகையிலே இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. ஒரு மனிதனிடத்திலே கவனம் வந்துவிட்டது, ஒரு மனிதனிடத்திலே தெளிவு வந்துவிட்டது, அடுத்ததாக கண்ணியம் என்பது ஒரு மனிதனுடைய மனதிலே குடிகொள்ள வேண்டும். ஏன், நாம் யாருக்கு முன்னால் நிற்கிறோம் என்ற எண்ணம் முதலிலே வர வேண்டும். உலகத்தை எல்லாம் படைத்து, நம்மை படைத்து, இனி வருகிற சந்ததிகளை படைத்து, வந்து இருக்கிற எல்லாத்தையும் படைத்திருக்கிற அந்த இரட்சகனுக்கு முன்னால் நாம் நிற்கிறோமே என்று அந்த நினைக்கிற கணத்திலே ஒரு விதமான ஒரு பூரிப்பு, ஒரு விதமான கண்ணியம். அப்ப அந்த தொழுகையிலே நிற்கிற போது இந்த நிலைப்பாடு வர வேண்டும். இரண்டாவது, அவன் சாதாரணமான ஒரு நாம் பேசப்படுகிற நம்முடைய சிந்தையுள்ளே நிறைந்து விடுகிற ஒருவன் அல்ல அவன், நம் சிந்தனையெல்லாம் கடந்தவன், முக்காலத்தையும் கடந்தவன். அவன் காலத்தினுடைய நிலைப்பாட்டாலோ அல்லது நேரத்தினுடைய நிலைப்பாட்டாலோ அவனை அடக்கிவிட முடியாது. அவன் முக்காலத்தையும் கடந்தவன், நமக்கு முன்னோர்களுடைய காலத்திலும் இருக்கிறான், இப்போதும் இருக்கிறான், இதற்கு பின்னாலும் இருந்து கொண்டிருப்பான். இதுவரையும் ஆக்கப்பட்ட பொருளுக்கும் அவன்தான் எஜமானன், இனி ஆக்கப்பட போகிற பொருளுக்கும் அவன்தான் எஜமானன், இதுவரை அழிக்கப்பட்ட பொருளுக்கும் அவனே எஜமானன், இனி அழிக்கப்பட போகிற பொருளுக்கும் அவனே எஜமானன். 50 ஆண்டுக்கு முன்னால், 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு விந்து துளியாக அல்லது ஏதோ ஒரு பொருளிலே கலந்திருந்த நான் எங்கிருந்தேன் என்றே எனக்கே தெரியாது. ஒரு 100 ஆண்டுக்கு முன்னால் இந்த பா எங்கு இருந்தார், அப்துல்லா எங்கிருந்தார், அவருக்கே தெரியாது எங்கே இருந்தீர்கள். ஆனால் இன்றைய தினத்திலே நல்ல ஷர்ட்ஸ், நல்ல பேண்ட், அப்படி அத்தர் மனம் அடிக்க அப்துல்லா பாயின்னு சொன்னோன்னா வந்து நிற்கிறார். இன்னும் ஒரு 300 ஆண்டுக்கு பின்னால் இந்த அப்துல்லா எங்கே போவார் என்று தெரியாது. இது அப்துல்லா என்றால் தானா யாராவது ஒருவரை சொல்லவில்லை, நம்மை பற்றி 100 ஆண்டுக்கு முன்னே எங்கே இருந்தோம் என்று தெரியாது, 200 ஆண்டுக்கு பின்னே நம்மை பற்றி பேசப்படுமா என்றும் தெரியாது. அப்ப இதுவரை உண்டான எல்லா பொருட்களையும் ஆக்கியவனும் அவனே, இதற்கு பின்னே ஆக இருக்கின்ற எல்லா பொருட்களையும் ஆக்குபவனும் அவனே, இதுவரை உள்ள பொருட்களை அழித்தவனும் அவனே, இனி உருவாக போகிற பொருட்களையும் அழித்து மண்ணோடு மக்க வைக்கிற போகிறவனும் அவனே. ஆகவே அவன் காலங்களை எல்லாம் கடந்தவன் என்ற சிந்தனை எப்போது உள்ளுக்குள்ளே ஊடுருகிறதோ அப்ப உலகத்தினுடைய எஜமானர்களை எல்லாம் அவன் கடந்தவன் என்ற சிந்தனை வருகிறது. இந்த அரசர்கள் எல்லாம் ஏதோ ஒரு சட்டத்தினுடைய பிடிக்காக வேண்டி அந்த அரசாங்கத்தை பார்த்து எவ்வளவு பயப்படுகிறோம். ஏதோ ஒரு அரசாங்கத்தினுடைய சட்ட பிடிக்காக வேண்டி ஒரு குற்றம் புரிந்து விட்டால் எத்தனை உறுத்தல்கள் ஏற்படுகிறது. இந்த அரசு நம்மை விட்டு விடுமா அல்லது தண்டிக்குமா, இந்த நாட்டை விட்டு வெளியே போக முடியுமா, நம்முடைய நாட்டில் இந்த குற்றம் செய்தால் என்ன தண்டனை என்றெல்லாம் பார்க்கிற போது மனிதன் மறைந்து வாழுகிறான், மனிதன் நாட்டை விட்டு வெளியேறுகிறான், வேறு நாட்டிற்கு ஓடுகிறான். இந்த உலகத்திலே இது சாத்தியம். இந்த அரசர்களை கண்டே இப்படி பயப்படுகிற மனிதன் முக்காலத்தையும் அறிந்து எக்காலத்திற்கும் ஈடு இல்லாத அந்த இறைவனை ஒரு எஜமானனாக பார்க்கிற போது தானாக அடிமை என்ற உணர்வு வருகிறது, தானாக அடிமை என்ற உணர்வு வருகிறது. இதைத்தான் இறைவன் அந்த தொழுகையிலே எதிர்பார்க்கிறான். மூன்றாவது நிலைப்பாட்டாக வருவது இந்த அடிமை என்று சொல்லக்கூடிய பண்பு. இதை அல்லாஹு தாலா மனோநிலையில் எதிர்பார்ப்பதை விட இவனுடைய செயலில் முழுக்க முழுக்க எதிர்பார்க்கிறான். தொழுகை என்று வருகிற போது ஒரு மனிதன் தன்னுடைய சிரசு யாருக்கும் அடிபணியாத, எவனுக்கும் அடங்காத சிரசை கொண்டு போய் கீழே வைக்கிற போது அந்த மனிதன் சொல்லுகிறான், அல்லாஹு அக்பர், ரப்பே, இந்த உலகத்திலே எல்லா அரசர்களையும் விட, எல்லா பொருளாதாரத்தையும் விட, இந்த உலகத்திலே என்னுடைய மனைவி மக்களை விட, நான் எதையெல்லாம் சிந்தித்து வைத்திருக்கிறேனோ எல்லாத்தையும் விட நீயே பெரியவன் என்று சொல்லுகிற போது, தான் அடிமை என்பதை உணர்ந்து சொல்லுகிற போதுதான் அது சரியான வாக்கியமாக அமையும். அப்ப அந்த அடிமை என்று அந்த தான் முழுமையான ஒரு அடிமை என்ற நிலை உணரப்படாத நேரத்திலே அவன் அல்லாஹு அக்பர் என்று 1000 தடவை சொன்னாலும் கூட அதனுடைய முழுமையான டேஸ்ட் உணரப்படாது. அப்ப ருக்கு என்று தன்னுடைய தலையை தாழ்த்துகிற அந்த ருக்கு என்ற சூழ்நிலையிலும், தன்னுடைய தலையையே சஜதாவிலே கொண்டு போய் வைக்கிற அந்த சஜதா என்ற சூழ்நிலையிலும் ஒரு மனிதனுடைய முழுமையான அடிமை என்ற அந்த பண்பு வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய எஜமானன் முழுமையான எஜமானன் தான் என்ற சிந்தை வர வேண்டும். அதனால்தான் அந்த இடங்கள் மாறுபடுகிற போது, ருக்கு செய்கிற போதும் சுஜூது செய்கிற போதும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் நீயே பெரியவன், இந்த உலகத்திலே உனக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. ஏனென்று சொன்னால் நீ காலங்களை கடந்தவன், நீ அவ்வளவு பெரியவன் என்ற அந்த சிந்தனையை உள்ளே ஏத்துகிற போது தானாக ஒரு உணர்வு வருகிறது, அல்லாஹுவுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். இப்ப கண்ணியம் என்ற உணர்வு அந்த இடத்திலே தானாக பிறக்கிறது. வந்துருச்சா இல்லையா? அப்ப மூன்றாவது பண்பாக எங்கே ஒரு இடத்திலே கவனம் வருகிறது, கவனத்திற்கு அடுத்தபடியாக தெளிவு வருகிறது. கவனம் என்று சொன்னால் ஏன் ஒன்றை செய்கிறோம், கவனம் என்று சொன்னால் இதே. அப்ப இதை நான் அல்லாஹுக்காக வேண்டி தொழுகிறேன் என்ற மனப்பண்பு வந்துவிட்டது. குனிகிறேன், நிமிருகிறேன், எல்லாம் செய்கிறேன், சுஜூது செய்கிறேன், அதை எப்படி செய்கிறேன், எந்த எண்ணத்தோடு செய்கிறேன், இதுதான் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தெளிவு. இதுவும் இரண்டாவது வந்துவிட்டது. மூன்றாவது, அந்த குனிதலில் கூட நான் பிரயோகப்படுத்துகிற வார்த்தைகள் உண்மையிலே என்னுடைய ரப்பை உயர்ந்தவனாக சித்தரிக்கிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த இடத்திலே நம்முடைய முன்னோர்கள் ஒரு பண்பை குறித்து எழுதுகிறார்கள். அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிற போது இந்த எண்ணங்கள் எல்லாம் மனதிலே அப்படியே உதித்து வர வேண்டும். அப்படி வந்தது என்று சொன்னால், அதற்கு நேர் முரணான எண்ணங்களை செயல்களை நம்முடைய தொழுகையிலே நாம் செய்ய மாட்டோம். விளங்குதுங்களா? எப்படி ஒரு பெரிய அரசர் அல்லது ஒரு பெரிய நம்ம மேனேஜர் ஜிஎம் அவருக்கு முன்னாடி போய் நின்றுகிட்டு அல்லது ஒரு மீட்டிங்ல உட்காந்துக்கிட்டு யாராவது மூக்கு நோண்டிக்கிட்டு இருப்பானா? செய்வானா? ஏ அரிச்சாலும் கூட, அது அரிச்சாலும் கூட அசிங்கமா இருக்கும். அப்ப இந்த சிந்தனை மனதிலே வருகிற போது, இது எல்லாத்தையும் கடந்த ஒருவனுக்கு முன்னால் நான் நிற்கிறேன் என்ற அந்த எஜமான் அடிமை என்ற சிந்தனை வரும்போது, ஒரு மனிதன் தொழுகையிலே அவன் சொன்ன அவனுக்கு உரித்தான செயல்களை செய்வானே தவிர அதற்கு ஈடு இணை இல்லாத அல்லது தேவையில்லாத ஒரு செயலை கண்டிப்பாக செய்ய மாட்டான். அப்ப தொழுகையில நின்றுகிட்டு மூக்கு நோன்றதுங்கிறது, தொழுகையில நின்று கொண்டு இப்படி சொரியறதுங்கிறது மார்க்கம் சொல்லுகிறது, சட்டம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் 3 தடவைக்கு மேலாக ஒரு இடத்தை சொரிந்தான் என்று சொன்னால் தேவையில்லாமல் அவன் தொழுகையை விட்டு வெளியே போய்விட்டான். ஏனென்று சொன்னால் அவன் தொழுகை இல்லாத ஒரு காரியத்தை செய்திருக்கிறான். தொழுகைக்கென்று சில காரியங்கள் உள்ளது. தொழுகையிலே நிற்க வேண்டும், ருக்கு செய்ய வேண்டும், சுஜூது செய்ய வேண்டும், சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு உள்ளது. ஒரு மனிதர் 3 தடவை சொரிகிறார் அல்லது திரும்புகிறார் அல்லது வேற ஏதாவது ஒன்னு செய்கிறார். இன்னைக்கு அன்னைக்கு ஒருத்தர் சொல்லும் போது சொன்னார், நம்ம பழக்க வழக்கத்துல சில காரியமாயி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, யாராவது எதுக்க வரும்போது நமக்கு தெரிஞ்சவங்க தொழுகையில நம்ம இருக்கும்போது நடந்து வர்றாங்க அப்படின்னு சொன்னா, சும்மா நாள் இப்படி அவரை பாக்குறார், அவர் சலாம் அலைக்கும் சொன்னா கூட வலைக்கும் சலாம்னு பதில் சொல்லிடுவார் போலுக்கு. பழக்க தோஷம் பார்த்து பார்த்து இப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லி சொல்லி நம்முடைய நண்பர்கள் மாற்று மதத்தவர்களாக இருந்தாலும் கூட டமாரன் என்ன சொல்றேன் பார்த்தோன்னா அஸ்ஸலாமு அலைக்குங்கிறோம். இப்ப அதே மாதிரி இவர் தொழுகையில இருக்கும் போதும் கூட இந்த செயல் அவரையும் மீறி வருகிறது. அதற்குத்தான் சொல்லுகிறார்கள், இறைவனுக்கு முன்னால் அடிமை என்ற ஸ்தானத்தை தவிர வேறு எதுவும் இவரிடத்திலிருந்து வெளிப்படக்கூடாது. அப்ப அந்த அடிமை என்ற ஸ்தானத்திற்கு எதிராக எந்த செயல்கள் எல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் அவனுடைய தொழுகையிலிருந்து வந்தது என்று சொன்னால் அவன் தொழுபவனாக இல்லை. அப்ப அந்த செயல்கள் எல்லாம் எப்போது வராது? உண்மையான கண்ணியம் மனதிலே குடிகொண்டிருக்கிற போது அந்த செயல்கள் எதுவுமே இவரிடத்திலிருந்து வராது. அப்ப அதே போன்ற வார்த்தைகளும் அந்த கண்ணியத்திற்கு ஈடு, அதாவது இழுக்கு அமைக்கிற வார்த்தைகளோ, அந்த கண்ணியத்திற்கு இழுக்கு செய்கிற செயல்களோ ஒரு மனிதனிடத்திலிருந்து வரக்கூடாது. அப்படி வராமல் இருக்கிற நிலைமையில்தான் அவன் முழுமையாக கண்ணியத்தை இதயத்திலே தேக்கி இருக்கிறான் என்ற அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அவனுடைய மனதிலே அந்த கண்ணியம் என்ற அந்த பகுதியிலே குறைபாடு இருக்கிறது என்ற அர்த்தம். ஒத்துக்கிறோம்ல? இப்ப வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, வீட்டுல வளர்ற புள்ள, வீட்டுல வளர்ற புள்ள நம்ம கூட கிடக்குது, நம்முடைய மகள் நம்முடைய மகன் கூட கிடக்கிறார், திடீர்னு நம்ம வாப்பா உமா நம்மளை பார்த்து டே இங்க வா அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம பிள்ளைங்க என்ன சொல்லும், டே இங்க வான்னு சொல்லும். கேட்டிருக்கீங்கல்ல, என்ன ஜெருத்து சூரிய கிரகணத்தில் நடக்கிறதுலாம் சொல்றீங்க, உங்க வீட்லயும் எங்க வீட்லயும் நடக்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு என்ன தெரியும்? என்னுடைய தாப்ப நான் அடிக்கடி சொல்லுவார்கள், வந்திருக்கிற கடிதத்தை நான் பிரித்து வைத்துக் கொண்டு நான் சின்ன வயசுல அந்த கடிதத்தை பார்த்து பார்த்து தாத்தா சோமா இருக்கான், நன்னி சோமா இருக்கான் அப்படின்னு படிப்பேன்னு சொல்லுவார். யாருக்கு தெரியும்? அப்ப அந்த ஒரு வீட்டுல விருந்தாளி வர்றார், வாப்பா இருக்கார், பிள்ளை இருக்காரு, சின்ன குழந்தை இருக்கு, ஒரு ஒரு விவரமான பிள்ளை. அந்த பிள்ளை என்ன செய்யும்? தூரம் பண்ணு பார்க்கும், கொஞ்ச நேரம் கழிச்சோடனா அவரை வந்து அடிக்கும். சும்மா அதுக்கு அதுக்கு என்ன தெரியும்? அவர் வச்சிருக்க பைய புழுங்கும். அதுக்கு கவனம்னு ஒரு பண்பு இருக்கிறது, கவனம் என்று சொல்லக்கூடிய பண்பு அதனிடத்தில் இருக்கிறது, ஆனால் தெளிவு என்ற பண்பு இல்லை, சின்ன வயசு புள்ளதானே, அதனால கண்ணியம் அப்படிங்கிறது வரவே வராது. இப்ப விளங்குதுங்களா? நம்ம லெவலுக்கு கீழே இறங்கி பேசியாச்சு, டே டு டே லைஃப்ல என்ன நடக்கிறதோ அந்த லெவலுக்கு கீழே இறங்கி பேசியாச்சு. அப்ப இந்த ரெண்டும் சேருகிற போது எப்போது கவனமும் வர வேண்டும், தெளிவும் வர வேண்டும். அப்படி வந்தது என்று சொன்னால் கண்ணியம் என்பதை இந்த மனிதன் தடுக்க நினைத்தாலும் தடுக்க முடியாது, அத்தானா வந்துடும். அது இயற்கையிலே வரக்கூடிய ஒரு பொருளாக ஆகிவிடும், குளோரி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அப்ப நம்முடைய தொழுகையிலே இந்த மூன்றாவது பண்பு மிகைத்து நிற்க வேண்டும். அப்ப இதை மிகைத்து நிற்கணும்னா நாம் என்ன செய்யணும்? கண்ணியம் என்ற அந்த பண்பு நம்முடைய தொழுகையிலே இன்னர் குவாலிட்டி, நாம் அதிகப்படுத்த வேண்டும். அப்படி அதிகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு நமக்கு வரமுறைகளை எழுதி தருகிறார்கள். ரெண்டு விதமான பண்புகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும், ரெண்டு விதமான பண்புகள் நம்மிடத்திலே வளர வேண்டும். அந்த ரெண்டு விதமான பண்புகள் வளர்ந்தது என்று சொன்னால் நம்முடைய தொழுகையிலே நாம் நினைத்தாலும் தடுக்க நினைத்தாலும் கூட தடுக்க முடியாத அளவுக்கு கண்ணியம் என்பது வளர்ந்துவிடும். ஒன்றாவது இறைவனை பற்றி அறிந்து கொள்ளுவது, ஒன்றாவது இறைவனை பற்றி அறிந்து, இரண்டாவது நம்மை பற்றி அறிந்து கொள்ளுவது. இந்த ரெண்டு பண்புகள் நமக்கு பழக்கத்துல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இயற்கையிலே அல்லாஹுவின் மீது உண்டான அந்த கண்ணியம், தாவீம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தன்மை மனதிலே முழுமையாக நிரம்பி நிற்கும். என்ன? முதலாவது இறைவனை பற்றி உண்டான கண்ணியம், இறைவனை பற்றி உண்டான அறிவு. எப்படி வளரும், எப்படி வளரும்? இப்ப நம்ம இதெல்லாம் சொன்னோம், ஒரு மனுஷர் அப்படியே உட்கார்ந்து அப்படியே யோசிக்கிறார், சிந்திக்கிறார், பார்க்கிறார், நம்ம எங்க இருந்தோம், உலகத்திலே என்னெல்லாம் நடக்கிறது, உலகத்திலே ஒரு நிமிடத்திலே எத்தனை மாற்றங்கள், மனிதனுடைய அறிவு அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கிரைசிஸ்ன்னு சொல்றான், எல்லார் பாக்கெட்லயும் காசு இருக்கு, எல்லார்ட்டையும் காசு இருக்கு, ஆனா கிரைசிஸ் எவன்டையுமே காசு இல்லைங்கிறான். என்னையா மார்க்கெட்ல காசு இல்லை, ஆனா எல்லார்ட்டையும் காசு இருக்கு, எல்லார்ட்டையும் காசு இருக்கா இல்லையா? எல்லாரும் பேப்பர் வச்சிருக்கான், இத்தனை இத்தனை கோடி இருக்குன்னு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கான், ஆனா மார்க்கெட்ல காசு இல்லைங்கிறான். நினைத்த நேரத்தில் ஒரு உலகத்தினுடைய முழுக்கை புடுங்குவதும், ஒருத்தருக்கு ஆட்சியை கொடுப்பதும், அதிகாரத்தை கொடுப்பதும், உலகை தலைகீழாக மாற்றுகிற முழு உரிமை படைத்த ஒரே ஒருவன் நம்முடைய இறைவன் அப்படி சிந்திச்சு பார்க்கிறார். இப்ப இதே போன்ற இறைவனை பற்றி உண்டான ஹல்க்குகளை பார்த்து, அவனுடைய கிரியேஷன்ஸ் அதை பார்த்து ஒரு மனிதர் சிந்திக்கிறார், நான் ஊரிலே இருந்திருந்தால் என்னுடைய நிலைப்பாடு எப்படி இருந்திருக்கும்? ஒரு பைக் மெசஞ்சராக நான் ஊரில் ஓட்டினா வீட்டுக்கு காய்கறி வாங்கி கொடுக்கலாம், அதை தவிர ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஒரு அக்கௌண்டன்ட் ஊரில் இருந்தா 5000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும், லெஜ்ஜர் தான் தூக்கிட்டு போகணும். ஊர்ல எங்க கம்ப்யூட்டர், நிறைய இடத்துல பிரட்டி பிரட்டி போற லெஜ்ஜர் தான் வச்சிருக்கான். இப்ப என் நிலைப்பாடு அது, ஆனால் நான் இங்கே வந்தேன், கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதுல பூந்து விளையாடக்கூடிய அறிவு கிடைத்தது, யார் கொடுத்தது? ஊர்லேருந்து வர வரையும் தெரியாதே, எந்த கல்லூரியிலே போய் படித்தீர்கள், எப்படி இந்த அறிவு வந்தது? அல்லாஹுத்தாலா திருக்குறானிலே சொல்லுகிறான், ஒரு மனிதனுக்கும் அவனுடைய அறிவுக்கும் இடையிலே நான் இருக்கிறேன் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ உங்க அறிவு எங்கே, நீங்கள் எங்கே? இப்ப அந்த அறிவை நிலைவாடாக கொடுத்து கொண்டிருப்பவன் யார்? எத்தனையோ பேருக்கு கொடுக்கப்பட்ட அறிவுகள் செல்வு செய்யப்படுகிறது, அதை பிடுங்கப்படுகிறது. ஒரு காலத்திலே அறிவோடு திகழ்ந்த மனிதர்கள் எல்லாம் திருக்குறான் சொல்லுகிறது, வயதாக ஆக முதிர்ச்சி அடைந்து தளர்ச்சி அடைந்து தன்னுடைய குழந்தை நிலையே எட்டி விடுகிறார்கள். அப்ப அவருடைய காலங்கள், அவருடைய வாழ்க்கை 30 வயது 40 வயதிலே அவருடைய பெற்றிருந்த அறிவுகள் எல்லாம் எங்கே மங்கி போனது? யார் திருடி கொண்டார்கள்? ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான். அப்ப அந்த ஒவ்வொரு நிமிடமும் கொடுக்கிறான் என்று சொல்லுவதுதான் நம்முடைய அக்கீதா, நம்முடைய நம்முடைய சுன்னத்துல் ஜமாத், நம்முடைய அக்கீதாவே, ஒரு மார்க்கத்தினுடைய கொள்கையே என்னன்னா அல்லாஹ் நமக்கு ஒவ்வொரு நிமிடமும் அறிவை தந்து கொண்டிருக்கிறார். ஒரு நிமிடம் தடையாச்சுன்னா வேட்டி அவுத்து போட்டு ரோட்ல ஓடுவோம், இதுதான் நம்முடைய ஹால். அப்ப இந்த சிந்தனையை ஒரு மனிதன் வளர்க்க வளர்க்க எங்கிருந்த நான் என்னை எங்கே கொண்டு வந்து அல்லாஹ் வைத்திருக்கிறார்? அப்ப ஒன்றுமில்லாத அல்லாஹுவினுடைய நிலை ரொம்ப உயர்ந்தது. அதே அல்லாஹ் என்னை எப்படியும் மாற்ற முடியும், அதே அல்லாஹ் என்னை எந்த நிலைமையிலும் கொண்டு போக முடியும், இந்த உலகத்திலே ஒரு அணுகூட அவனுடைய அனுமதி இல்லாமல் அதை அசையாது என்ற அந்த நம்பிக்கை ஆழமாக வருகிற போது அல்லாஹுவை பற்றி உண்டான பெருமிதங்களை ஒரு மனிதன் விளங்கிக் கொள்கிறான். இரண்டாவது தன்னை பற்றி உண்டான இயலாமையை புரிந்து கொள்ளுகிறான். தான் என்பதை எங்க புரிஞ்சுக்கிறான், தன்னை பத்தி எப்படி விளங்கிக்கணும், நான் ரொம்ப பெரிய அறிவாளி அப்படின்னு விளங்குறதில்ல, இதெல்லாம் என்னுடைய ரப்பு போட்ட பிச்சை, என்னுடைய சுய அறிவல்ல. எத்தனையோ பேர் என்னை போன்றிருந்தவர்கள் என்னை விட கூடுதலாக இருக்கிறார்கள், என்னோடு படித்த எத்தனையோ பேர் எனக்கு கீழேயும் இருக்கிறார்கள். என்னை இப்படி வைத்து அழகு பார்ப்பது என்னுடைய இரட்சகன் என்று பார்க்கிற போது தன்னுடைய இயலாமை, தன்னுடைய நஃப்ஸினுடைய தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய பலவீனத்தை ஒரு மனிதன் புரிகிற போது, மைனஸ் பிளஸ் பார்க்கறதில்ல, மைனஸை பார்க்கிற போது அல்லாஹுவினுடைய உண்மையான அந்த கண்ணியம், இதை தந்திருப்பதெல்லாம் என்னுடைய இரட்சகன் எனக்கு தந்திருக்கிறான் என்ற சிந்தனை வருகிற போது அல்லாஹுவை பற்றி உண்டான கண்ணியம் இயற்கையிலே மனசிலே எழுகிறது. அப்ப இந்த மூன்றாவது கொள்கையாக, மூன்றாவது இன்னர் குவாலிட்டி, ஒரு மனிதனுடைய மனப்பண்புகள் வளர்க்கப்பட வேண்டியதில் மூன்றாவது பண்பாக இதை முக்கியத்துவம் கொடுத்து எழுதுகிறார்கள். அப்ப மேல உள்ள ரெண்டும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா மூன்றாவது பண்பு இயற்கையிலே ஒரு மனிதனிடத்திலே வந்து ஒட்டி கொள்ளுகிறது, அவனிடத்திலே தானாக ஐக்கியமாகி கொள்ளுகிறது. அப்ப இது மூணு முடிஞ்சு நான்காவது பண்பாக ஒன்றை எழுதுகிறார்கள், நான்காவது மனப்பண்பு. அது என்ன அப்படின்னு கேட்டா இறை அச்சம். ஒரு மனுஷனுக்கு தொழுகையில இதெல்லாம் வந்துருச்சு, என்ன வந்துருச்சு, கவனம் வந்துருச்சு, கவனமாக தொழுகிறார், அடுத்து கண்ணியமாகவும் தொழுகிறார், தெளிவாகவும் தொழுகிறார், மூன்றாவது கண்ணியத்தையும் கொடுக்கிறார். ஆனால் இறை அச்சம் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹுவை பற்றி உண்டான பயம் அந்த மனதிலே இல்லை அப்படின்னு சொன்னா அந்த தொழுகையை நாம் தொழுகையாகவே கணிக்க முடியாது. ஏன், ஒரு மனிதன் சிந்திக்கிறான், நான் எவ்வளவு பாவம் செய்கிறேன், நான் எவ்வளவு பாவம் செய்கிறேன், என்னுடைய காதால், என்னுடைய கண்ணால், என்னுடைய கரங்களால், என்னுடைய காலால் முடிந்த அளவுக்கு நான் பாவம் செய்கிறேன், ஆனால் இதற்கெல்லாம் சக்தியை கொடுப்பவன் என்னுடைய இரட்சகனாக இருக்கிறான். அப்ப அவன் கொடுக்கிற அந்த சக்தியை கொண்டு அவன் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறானோ அதையே நான் செய்கிறேன் அப்படின்னு பார்க்கும் போது ஒரு மனிதனுடைய மனதில் இனம் புரியாத ஒரு பயம், இனம் புரியாத ஒரு அச்சம், அந்த இறை அச்சம் அவனுடைய மனதிலே குடிகொள்ளுகிறது. இப்ப உலகத்திலே இயற்கையாகவே மனிதர்களுக்கு பயம் என்பது உண்டு, உலகத்துல இயற்கையா இட்ஸ் எ நேச்சர் ஒரு திங்க் என்ன அப்படின்னு சொன்னா மனிதனுக்கு பயம். இந்த பயத்தை நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய வழிகாட்டிகள் ரெண்டாக பிரித்து காட்டுகிறார்கள். இந்த பயத்தை முன்னோர்கள் ரெண்டாக பிரித்த என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று புகழுக்குரிய பயம், ஒன்று புகழுக்குரிய பயம், அது தேவைப்படுகிற ஒரு பயம். இரண்டாவது ஒரு பயம் இருக்கிறது, அது தேவையில்லாத பயம் அல்லது வெறுக்கத்தகுந்த பயம் அல்லது அது ஒரு மனிதனை விட்டு விரட்ட வேண்டிய பயம். இந்த ரெண்டு பயமும் மனதிலே ஒரு மனிதனுடைய மனதிலே இருக்கிறது. ஒன்றாவது புகழப்பட வேண்டிய பயம் எது அப்படின்னு கேட்டா அல்லாஹுவை பற்றி அஞ்சுவது. ஏன்னு கேட்டா உண்மையான எல்லாத்துக்கும் மாலிக் என்று புரிகிற அந்த நிலைமையில ஏற்படுகிற பயம்தான் அல்லாஹுவை பற்றி உண்டான பயம். இரண்டாவது இந்த பயம் இருக்கிறதே, நாம் பார்ப்பதையெல்லாம் பார்த்து பயப்படுகிற பயம், உலகத்தை பார்த்து பயப்படுகிற இந்த பயம் இருக்கிறதே, இது வெறுக்கப்பட வேண்டிய ஒரு பயம், அது ஓட வைக்கப்பட வேண்டிய ஒரு பயம். இந்த ரெண்டு பயங்களும் மனிதன் சும்மா சாதாரண விஷயத்தை கூட அவன் பார்த்து பயந்து அதை ஒரு பெரிதாக ஆக்கி விடுகிறான். உலகத்திலே மருத்துவர்கள் என்று சொல்லுகிறார்கள், நோயால் சாவதை விட நோய்க்கு பயந்து சாபவர்கள் தான் மேல். ரிப்போர்ட் எடுத்திருக்கான், சுகர்னால மூத்தா போனவனை விட சுகர் வந்துருமோ நினைச்சு சுகர் வந்து மூத்தா போனவன் தான் நிறைய பேரு. வந்துருமோ என்ன கேட்டா அந்த டாக்டரும் அதே மாதிரிதான் இருக்கான், போகும்போதே உங்க அத்தாவுக்கு சுகர் இருக்கா அப்படின்னு ஆரம்பிப்பான், உங்க அப்பாவுக்கு சுகர் உண்டானவனே இவனுக்கு பாதி கிழக்கு முடிஞ்சு, ஆமா இருக்கு, அப்ப 80%, உங்க அம்மாக்கு அது 20% முடிஞ்சு, 100% உனக்கும் சுகர் வரும்ன உடனே ஆழமாக பதிந்து விடுகிறது. அப்போ ஒரு விதமான பயம், இவனே அதை கிரியேட் பண்ணுகிறான், இவனே அதை உருவாக்கம் செய்கிறான். அப்ப இந்த பயங்கள் இருக்கிறதே, இது தேவையில்லாத பயம். ஒரு பகதாது நகர் என்று நினைக்கிறேன், ஒரு பெரியவர் தன்னுடைய வகுப்பை முடித்துவிட்டு தொழுகை அறையிலே போய் தொழுது கொண்டிருக்கிறார். வரலாறுல எழுதுகிறார்கள் நம்முடைய முன்னோர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது. அப்ப அவர் தொழுதுகிட்டு இருக்கார், மாணவர்கள்லாம் வெளியே அப்படி இப்படி, ஒரு பாம்பு வருது, ஒரு பாம்பு வருது, என்ன நடக்கும், மாணவர்கள் விரட்டுறாங்க பாம்பை அதாவது சொல்லுவாங்க யார்கிட்ட மாட்டினாலும் சரி, எதுவும் மதரசா பிள்ளைகள்கிட்ட மாட்டிடக்கூடாதான், எதுவும் நான் மதரசால படிச்சுக்கிட்டு இருக்கும் போது கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறதுக்காக வேண்டி பெரிய பெரிய குழியை தோண்டி வச்சிருந்தாங்க, பெரிய பெரிய குழி. அது ஒரு காட்டுப்பகுதியிலே உள்ள ஒரு மதரசா. ஒரு 2 கிலோமீட்டர் வெளியே வரணும், ஆளுகளை பார்க்கணும், கடைக்கு போகணும்னா 2 கிலோமீட்டர் நடந்தா போகணும், திரும்ப நடந்தா வரணும். ஒரு சாமா வாங்கணும்னாலும் கூட அங்கே சாப்பிட்டுக்கலாம், சாப்பாடு டீலாம் உண்டு. சாமா வாங்கணும்னா 2 கிலோமீட்டர் நடக்கணும், திரும்ப 2 கிலோமீட்டர் வரணும். நிறைய பாம்பு பூச்சி போட்ட எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். சில தைரியமான பிள்ளைய போய் சில பாம்பு பிடிச்சிட்டு வருவான், பிடிச்சிட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணி பார்ப்பான் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு. உண்மையை சொல்றேன், சில பேர் போய் அந்த அது பேர் என்ன உடும்பு பிடிச்சிட்டு வந்து அதை ஆக்கி திம்மா. இப்படிலாம் நடந்துச்சு. உடும்பு உடும்பு கறி அங்கே வச்சு தான் நான் சாப்பிட்டு பார்த்தேன், இப்படி தான் இருக்குமோ உடும்பு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், மழையினுடைய காலம், நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு லேசா, ஒரு பாம்பு வேகமாக வந்தது அந்த குழிக்குள்ளே விழுந்துருச்சு. நல்ல நல்ல பாம்பு. இப்போ காலையில் எந்திரிச்சு வந்து மாணவர்கள் பார்த்தா உள்ளே கடந்து சீறிக்கிட்டு இருக்கு, வெளியே வர முடியல, நல்ல குழி, ஆழமான குழி. இப்போ குச்சியை விட்டு இங்கேருந்து குத்துறான், அந்த பாம்பு முடிஞ்ச அளவுக்கு எழுது, பாதி தூரம் வருது, திரும்ப கீழே விழுந்துருது, திரும்ப எந்திரிக்குது, திரும்ப கீழே. காலையில் வேலைக்கு போகிறவங்க சட்டியை தூக்கிட்டு 2 பேர் இப்படியே போனாங்க, போனா அவன் சொல்லிட்டு போகிறான், பேசாமல் அதை அடிச்சினாலும் கொண்டுடலாம், இந்த பிள்ளைய அதை என்ன பாடு பார்த்துறாங்க, மதரசா பிள்ளைகள்ட்ட மாட்டினா இப்படி தான் இருக்கும் போல். சரி செய்திக்கு வரும். அப்போ விரட்டுறாரு, நேராக அந்த பாம்பு வெளியே ஓடுறதுக்கு பதிலாக அஜர்த்து தொழுதுகிட்டு இருந்து ரூமுக்குள்ளே போச்சு. இப்ப எப்படி இருக்கும், தொலைஞ்சு போச்சு செத்தா. இன்னைக்கு எவன்லாம் பாம்பை விரட்டினாலும் அத்தனை பேருக்கு வெளியே வந்தோடனே பெரம்படி இருக்குன்னு அவங்க நின்று தொழுதுகிட்டே இருக்கா பெரிய ஆலிம்சா. உள்ள ஓடனே அவர் நடுவு காலுக்கு நடுவுல போய் அது முன்னாடி நின்றுச்சு சஜதா செய்யற இடத்துல. எல்லாரும் போய் நின்று பாக்குறாங்க, பாம்பையும் விரட்ட முடியாது, இவர் தொழுவையும் கூப்பிட முடியாது. அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு பாம்பு ஓடிச்சு அவர் சஜதா செஞ்சார், தொழுது முடிச்சார், சலாம் கொடுத்துட்டார். அதிர்த்து எந்திரிச்சு வெளியே வர்றார், மாணவர்கள்லாம் பதட்டத்தோடு, ஏன்பா ஒரு மாதிரி நிக்கிறேன், பூ வராத அப்படிதான் நம்ம பா, எங்கப்பா பாம்பு வந்துச்சு, அதுக்கு ஏன் இப்படி பயப்படுறீ, இல்லை உங்களுக்கு நடுவில் ஓடுச்சு முன்னாடி நின்றுச்சு. அவர் அது அந்த சலனம் கூட அவருடைய முகத்தில் இல்லை, வரலாறு எழுதுகிறது அந்த சலனம் கூட அவருடைய. அவங்க கேட்டாங்க, சரி நீயும் உன்னுடைய நண்பரும் பக்கத்தில் இருக்கிறீர்கள், அவரு உன் கையை பிடிச்சிருக்காரு, தோலை பிடிச்சிருக்காரு, இதை பார்த்து யாராவது பயப்படுவீங்களா, இல்லை பயப்பட மாட்டோம். அதுவும் அல்லாஹுவினுடைய ஒரு படைப்பு, நானும் அல்லாஹுவினுடைய ஒரு படைப்பு, அல்லாஹுவினுடைய அனுமதி இல்லாமல் அந்த படைப்பு என்ன ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டார். அந்த வரலாறுக்கு பின்னால் எழுதுகிறார்கள், ஒரு நீண்ட உபன்யாசத்தை அவர் செய்தார். பாம்புக்கும் தேளுக்கும் மனிதன் பயப்படுகிறான், ஆனால் பாம்பும் தேளும் மனிதனை பார்த்து பயப்படுகிறது, அதுதான் உண்மை. இந்த 2 பேருடைய பயத்தை எடை போட்டால் பாம்பினுடைய பயத்தை விட மனிதனுடைய பயம்தான் அதிகமாக இருக்கிறது. பாம்பினுடைய பயத்தை விட இவங்க தான் நிறைய, அதை பார்த்து அது நம்மளை பார்த்து விரண்டு ஓட, அதை பார்த்து இவன் விரண்டு ஓடி போய் அது மேல மிதிப்பான். இந்த பயம் அதை விட நமக்கு ஏன் கூட இருக்கிறது அப்படிங்கிறதுக்கும் காரணம் எழுதுகிறார்கள், அந்த உயிரினங்களுக்கு தரப்படாத ஒரு சக்தியை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அந்த பாம்புக்கும் தேளுக்கும் மாடுக்கும் ஆடுக்கும் கொடுக்கப்படாத ஒரு சக்தி நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய கற்பனை சிந்தனை, நம்முடைய கற்பனை திறன். இந்த கற்பனை திறன் இருக்கிறதே, இது ஒரு சின்ன கல்லை மலையாக கூட காட்டும், ஒரு மாடை ஒரு யானையாக கூட காட்டும், இப்படி சித்தரிக்க வைக்கிறது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஒரு பொருளை பத்தி நம்மளே சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அது அப்படியே பூதகரமாகி பெருசாகி பெருசாகி இவனை போட்டு அமைக்கி கொஞ்ச நேரத்துல ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுமா. ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உள்ள பிரச்சனையே இல்ல, உலகத்திலே உள்ள எந்த பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லப்படாத பிரச்சனைகளே இல்லை. உலகத்திலே ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா சொல்யூஷன் சொல்ல முடியும், சொல்யூஷன் சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு உலகத்தினுடைய நிலைமை என்ன தெரியுமா, உலகத்துல எல்லாரும் பிரச்சனையை பத்தி பேசுவான். எந்த ஊர்ல மீட்டிங் போட்டு வந்து இஸ்லாத்தை பத்தி பேச சொல்லுங்க, உடனே ஒற்றுமை இல்லம்பா, நீங்க அரசியலுக்கு வந்துருங்கம்மா, இந்த அலிம்சா அங்க கூப்பிடுவாரு, அவர் அங்க கூப்பிடுவாரு. ஆனா பிரச்சனையை சொல்றதுக்கு எல்லாம் இருக்காங்கப்பா, சொல்யூஷன் சொல்லணும். எவனுக்கு தான் சொல்ல தெரியாது பிரச்சனைய, சில பேரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறான் சொல்யூஷன் சொல்றதுக்கு. அப்ப ஒரு கல்லை கூட மலையாக சித்தரித்து காட்டுகிற அந்த சிந்தனா சக்தி இருக்கிறதே, இது மனிதனுக்கு தரப்பட்டது. அது கேடா என்று சொன்னால் அது நல்லதற்கு தரப்பட்டது, ஆனால் மனிதன் அதை உபயோகிக்கிற முறைபாடுகள், சின்னதை கூட பெருதாக ஆக்கி ஏதோ வந்துச்சு போடுச்சு. இப்ப இந்த சிந்தனை சக்தியை கிளற கிளற அவனை பயத்திலே தள்ளி அவனை கொஞ்ச நேரத்தில் ஆளையே மௌத்தாக்கி போடும். இது இது என்ன செய்யும் ஆளை. ஒரு நண்பர் தெரிஞ்ச ஒரு ஷார்ஜால இருந்தார், அவர் சொன்னார், வேகமா ரூமுக்கு வந்திருக்கார், ஒரே டயர்டு, நல்ல தாகம், பெப்சி இருந்துருக்கு. பெப்சி யார் என்னங்க செய்வா? நல்ல மனுஷன் என்ன வாங்கி வச்சானோ தெரியல அப்படின்னு உடச்சு குடிச்சாச்சு. அடுத்தவங்க பெப்சியை குடிக்கிறது என்ன பழக்கம்? பெப்சியை குடிச்சாச்சு, அப்படியே குடிச்சு முடிச்சுட்டு இப்படியே உட்காந்து பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. குடிச்சு முடிச்சாச்சு பெப்சி. டப்பாவை திருப்பி பார்க்கும்போது தான் தெரியுது அது எக்ஸ்பிரி ஆகி 6 மாசம் ஆச்சு. இப்ப அந்த நல்ல மனுஷன் நடந்தது எதை விளையாட்டுக்கு அஜித்து ஜோக் காரணி சொல்றாருன்னு நினைக்கிறேன். நடந்துச்சு. ஒரு நண்பர் இவ்வளவு நேரம் இதமாக இருந்த பெப்சி இப்ப இம்சை ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் இதமா உட்காந்து குடிச்சுக்கிட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா, ரூம்ப சுத்தம் பண்ணிருக்கா காலையில, இவர் இல்ல தலைவர் வெளியே போயிட்டார், அப்ப கீழே கட்டிலுக்கு கீழே ஓடி போன ஒரு பெப்சியை தூக்கி மேல வச்சிருந்திருக்கான் எவனோ நம்முடைய ஒரு சகோதரர் சக்கோ. அப்படித்தானே பண்ணுவா? இவர் வந்தவர் வேகமா உடச்சு பெப்சியை குடிச்சிட்டாரு. ஆனா பார்த்தா 6 மாசத்துக்கு முன்னாடியே எக்ஸ்பிரி. இப்ப என்ன நடக்கும்? தலையெல்லாம் சுத்துது இப்ப, அது வரைக்கும் ஒண்ணுமே இல்லை, இப்ப தலையெல்லாம் சுத்து. டாக்டர்கிட்ட போயே அவர் எதை யாராவது கூட்டிட்டு போங்களேன், டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயாச்சு. டாக்டர்கிட்ட அவன் உன்னை நல்ல காரியம் முன்னாடியே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து ஒண்ணும் இல்லை அவன் சொல்லிட்டான், ஒண்ணும் இல்லை, பிரச்சனை ஒண்ணும் இல்லை, அது போய் இப்ப எந்த அதாவது ஃபுட் பாய்சன் எதுவும் ஆகல, பிரச்சனை இல்லை, இருக்கலாம். வந்துட்டாரு. மறுநாள் காலையில ஏப்பம் வரும்போது லேசா புளிச்சிருக்கு. உடனே இன்னொரு டாக்டர் விளங்குதுங்களா? அது தேவையோ இல்லையோ, அது என்ன அது இதெல்லாம் இருக்கிறது என்ன இருக்கிறதுதான். சிந்தனை சக்தி, கற்பனா சக்தி என்று மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் உண்மைதான், இமேஜினேஷன். ஆனால் அது எதற்கு தரப்பட்டதோ அதை விட்டு மனிதன் மாற்றுகிற போது அது எங்கேயோ போயிருது. இப்ப இந்த இடத்திலே என்ன சிந்திக்க சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிமினுடைய சிந்தனை இப்படி இருக்க வேண்டும், ஒரு அணு கூட அல்லாஹுவினுடைய அனுமதி இல்லாமல் அசைய முடியாது. பாம்பு கொட்டணும்னு இருந்துச்சுனாலும் 100 கிலோமீட்டர் ஒரு நாள் கொட்டிட்டு தான் விடும். அந்த பாம்பு தூக்கி என் பாக்கெட்ல போட்டாலும் அல்லாஹுவினுடைய அனுமதி இல்லை என்று சொன்னால் அந்த பாம்பால அது வாழ கூட அசைக்க முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் இந்த அகீதா. இந்த மனோநிலை உள்ளத்திலே ஏறுகிற போது இந்த பயங்கள் எல்லாம் ஓடி போய்விடும். இந்த பயங்கள் எல்லாம் தேவையில்லாத, அதுதான் உண்மை. இந்த உலகத்திலே எத்தனையோ பெரிய ஆக்சிடென்ட் ஆகி உயிர் பிழைத்த மனிதர்கள் உண்டு, சும்மா கல்லு மோதி மோத்தா போனவை உண்டு. இது மனிதனுடைய திறமை அல்ல, நம்முடைய அறிவல்ல, நம்முடைய சக்தி அல்ல, இதையெல்லாம் தாண்டிய ஒன்று இருக்கிறது. அப்ப ரப்பு நாடினான் என்று சொன்னால் எதுவும் நடக்கும். அப்ப அவன் நாடவில்லை என்று சொன்னால் ஒரு அணு கூட இந்த உலகத்திலே அசையாது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எப்போது வருகிறதோ அப்ப என்ன செய்யும்? இந்த பயங்கள் எல்லாம் எடுபட்டு போய்விடும். அல்லாஹுவினுடைய பயம் மட்டும் ஆணித்தனமாக இதயத்திலே பதிந்துவிடும். அப்ப இந்த குணம் மனிதர்களிடத்திலே இயற்கையாக வளர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இது தானாக நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும்? அல்லாஹுவினுடைய பெருமிதங்களை பற்றி எல்லாம் புரிகிற போது, இந்த உலகத்திலே எந்தெந்த கவுமுகளை எல்லாம் எப்படி எப்படி வைத்திருந்திருக்கிறான் என்று பார்க்கிற போது, இந்த உலகத்திலே நமக்கு முன்னுண்டானவர்களை எப்படியெல்லாம் வைத்திருக்கிறான் என்று பார்க்கிற போது, அல்லாஹுவினுடைய பெருமிதம், அல்லாஹுவினுடைய நிலைப்பாடு நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலே உள்ள எந்த சக்திகளாலும் எதுவும் செய்ய முடியாது ரப்பு நாடினால் தவிர என்று வருகிற போது, இறையச்சம் என்பது தானாக மனதிலே குடிகொள்ளுகிறது, தானாக புத்துயிர் பெற்று வருகிறது. அப்ப இந்த இறையச்சம் என்பது தொழுகையிலே நிற்கிற போது 100% கண்டிப்பாக தேவை. அது இல்லை என்று சொன்னால் கண்ணியத்தோடு நிற்கிற மனிதன் அதோடு முடிந்து போய்விடும். இந்த தொழுகையினால் எது உயிர் பெற வேண்டுமோ அது இருக்காது. இந்த தொழுகையினால் அந்த தொழுகையை கொண்டு எது நாடப்படுகிறதோ அது கிடைக்காமல் போய்விடும். அப்ப இந்த உறுதி, இந்த மனப்பான்மை எப்போது உள்ளத்திலே இறங்குகிறதோ அப்ப ஆட்டம் வெட்டிக்க மனிதன் அந்த தொழுகையிலே நிற்கும் போது தன்னை அறியாத தன்னுடைய எஜமானனை பற்றி உண்டான ஒரு பயம், அல்லாஹுவை பற்றி உண்டான அச்சம். ஹதீஸிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவுக்கு மட்டும் எவன் பயப்படுகிறானோ, மன் காஃப் அல்லாஹ், அல்லாஹுவுக்கு மட்டும் அந்த சிந்தனையை மட்டும் நல்ல உறுதியாக வைத்துக் கொண்டானோ, ஹாஃபலஹு குல்லஷை, உலகத்திலே உள்ள எல்லா பொருட்களும் அவனை பார்த்து பயப்படுகிறது. உலகத்திலே உள்ள எல்லா பொருட்களும் அவனை பார்த்து. மனிதன் எப்போது இந்த உலகத்திற்கு பயப்பட ஆரம்பிக்கிறானோ, இன்னும் கொஞ்சம் மெருசாகி மீசை வச்சு மிரட்டுது. நம்ம ஊர்ல ஐயனார் கோயில் நிக்கிற ஐயனார் மாதிரி கையில கத்தியோட வந்து மிரட்டிக்கிட்டே இருக்கு, குதிரையோட அப்படி பார்க்கறதுக்கு. ஆனால் அல்லாஹுவை மட்டும் பயந்தவர்களுக்கு இந்த உலகத்திலும் சோபனம், மறுமையிலும் சோபனம், எதை பார்த்தும் பயப்பட மாட்டார்கள். இப்படிப்பட்ட சமுதாயத்தை தான் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பக்கத்துல வச்சு உருவாக்குனாங்க. அதனாலதான் அந்த சஹாபாக்கள் வீரமாக போருக்கு போகிற போது சொன்னார்கள், நாங்கள் செத்து மடிந்தாலும் எங்களுக்கு அது நன்மையே, எங்களுக்கு சொர்க்கமே, எங்களுடைய ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும். நாங்கள் வீடு திரும்பினாலும் அதுவும் எங்களுக்கு பொருத்தமே, எங்களுடைய ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும். இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வதும் வீழ்வதும் எங்களுடைய இரட்சகனுடைய கட்டளையை கொண்டே இருக்கிறதை தவிர எங்களுடைய திறமையை கொண்டல்ல, எங்களுடைய அறிவையை கொண்டல்ல, எங்களுடைய வீரத்தை கொண்டல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய மனோபக்குவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி தந்தார்கள். அப்ப அந்த மனோநிலை வளர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவை பற்றி உண்டான பெருமிதங்கள் எல்லாம் நமக்கு, நாம் அதை பற்றி உண்டான சிந்தனைகள் செய்ய வேண்டும். அல்லாஹுவினுடைய அந்த நம்முடைய நப்சினுடைய இயலாமை, அல்லாஹுவினுடைய பெருமிதங்களை சிந்திக்கிற போது இயற்கையிலே அல்லாஹுவினுடைய அச்சம் மனதிலே குடிகொள்ளுகிறது. அப்படி குடிகொண்டுச்சு அப்படின்னு சொன்னா இந்த மனுஷன் இந்த உலகத்தில் இருக்க எதை பார்த்தும் பயப்பட மாட்டான், எதை பார்த்தும் பயப்பட மாட்டான். ஹதீஸ்ல வருகிறது, குரானிலே வருகிறது, அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னான், நபியே நீங்கள் இங்கிருந்து ஹிஜ்ரத் செய்து போய் விடுங்கள், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போங்கன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழரை கூப்பிட்டு கொண்டு மதீனாவுக்கு போகிறார்கள். வழியிலே தன்னுடைய எதிரிகள் எல்லாம் தங்களை தேடி வருகிறார்கள். ஓடி வருகிற ஒரு கூட்டம் ஒரு இடத்திலே போய் ஒரு குழியிலே உள்ளே போய் ஒரு குகையிலே அமர்ந்து கொண்டு தானும் தோழரும் அப்படியே களைப்பில் இருந்த நாயகத்தை பார்த்து தோழர் சொல்லுகிறார்கள், நான் இந்த பொந்தையெல்லாம் அடைத்து விடுகிறேன் யா நபி அல்லா, நீங்க நல்லா படுத்து தூங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்திலே பாம்பு இருக்குமோ பள்ளி இருக்குமோ என்ற அந்த பயம், மேலே பார்த்தால் குதிரைகளுடைய சத்தம், எதிரிகள் வந்து விட்டார்கள், எதிரிகள் தனக்கு தலைக்கு மேலே நிற்கிறார்கள், கீழே குனிந்து பார்த்தால் வரலாற்றில் எழுதுகிறார்கள் அந்த நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குகையிலே தங்கி இருந்தார்களோ அதுக்கு மேலே நின்னுகிட்டு இருந்தா வந்து அவர்கள் கீழே குனிந்து அபூபக்கர் அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் மட்டும் தங்களுடைய கால்களை பார்த்தார்கள் என்று சொன்னால் நம்மை பார்த்து விடுவார்களே, என்னை பார்த்தால் கூட பிரச்சனை இல்லை, என்னுடைய உயிரை அவர்களுக்கு நான் தானமாக இட்டு விடுவேன், உங்களை பார்த்து விட்டால் யா ரசூலல்லாஹ் என்ன செய்வதுன்னு கேட்டாங்க. உடனே அந்த நேரத்திலே அபூபக்கருக்கு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்திய பாடத்தை திருக்குரானிலே போட்டு உலக மக்களுக்கே பாடம் நடத்துகிறார். லா தஹசன், லா தஹசன், அபூபக்கரே என்ன நடுக்காட்டிலே நானும் நீங்களும் இருந்து எதினி நம்மை தாக்க வருகிறான் என்றான் நினைத்துக் கொண்டு பயப்படுகிறீர்கள், ஒரு காலமும் பயப்படாதீர்கள். எந்த அல்லாஹ், எந்த அல்லாஹ் என்னை நீ மக்காவை விட்டு மதீனாவுக்கு வெளியேறு என்று ஆணையிட்டானோ அவன் இங்கே இருக்கிறான். லா தஹசன் இன்னல்லாஹ மானா, நம்மோடு மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கிறான் என்ற அந்த உணர்வை ஊட்டுகிற போது வந்த அந்த அச்சங்கள் எல்லாம் வழிதெரியாமல் போய்விட்டது. எப்படி, என்ன அழகான உதாரணங்க. இந்த நேரத்துக்கு தேவை, இந்த நேரத்துக்கு இது நாம் சொல்லாலும் காலத்துல நடந்துச்சு இல்ல, டே டு டே லைஃப்ல இன்றைக்கு எதை பார்த்தாலும் பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. ஐயோயோ கிரைசிஸ் வந்துருச்சு, நாளை கால ஒன்னும் கவலைப்பட வேண்டியதில், 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் பொய்யே உரைக்காத சாதிக்குள் அமீன் சத்திய தூதர் நாயம் சல்லா வலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தாப்பனார் ஆதத்தை படைப்பதற்கு 50000 ஆண்டுகளுக்கு முன்னே உங்களுடைய ரிஸ்க்குகளை அல்லாஹ் எழுதி விட்டான், புதுசில்ல. சொல்லுகிறாரோ மனசே கவலைப்படாதே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார், இந்த உயிருக்கு ரிஸ்கை கொடுக்கக்கூடிய, இந்த உயிரை வாழ வைக்கக்கூடிய அனைத்து சக்திக்கும் சொந்தக்காரன் அவன், அந்த அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார் என்ற சிந்தனை அங்கே வருகிற போது உலகத்தை பற்றி உண்டான பயங்கள் எல்லாம் தவிடுபடி ஆக்கப்படுகிறது. அல்லாஹுவை பற்றி உண்டான அந்த பயம் மட்டும் ஒரு மனிதனுடைய நெஞ்சிலே நிறைந்திருக்கிறது. இந்த பண்பு வாழ்க்கையிலே வர வேண்டும், அதே நேரத்திலே அது மிகைத்து தொழுகையிலே இருக்க வேண்டும். அப்ப அது தொழுகையிலே இருந்தது என்று சொன்னார், அவன் தொழுகிற போது அந்த அச்சத்தோடு தொழுவான். அந்த ஓதப்படுகிற ஆயத்துகள் அல்லது நிற்கிற போது இவ்வளவு பெரிய எஜமானனுக்கு முன்னால் நான் எப்படி நிற்கிறேன் என்ற அந்த எண்ணம் வருகிற போது அந்த பயம் தானாக வருகிறது. இப்ப இது எத்தனாவது பண்பு இது? அல்லாஹ் 10:30 நம்ம அசரத்து வேற வந்திருக்கா, எஹி அசரத்து, அதனால அசரத்து ஒரு 10 நிமிஷம் ஏதாவது நாட்டு நடப்பு நம்ம ஊரை பத்தி சொல்ல சொல்லுவோம் இன்ஷால்லாஹ், அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவோமா? என்ன அசரத்து, ஒரு 2.5 காய் தொழுவ விட மாட்டேங்கிறீயே. இது 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 அப்படி பிராக்டிஸ், இந்த எண்ணம், இந்த மனோநிலை, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பயிற்சிகள் செய்ய செய்ய அல்லாஹ்வினிடத்திலே கேட்க கேட்க, இது நம்முடைய பயிற்சியினால் மட்டும் வந்து விடாது, இது நம்முடைய பயிற்சியினால் மட்டும் வந்து விடாது. இது ஏதோ அஜரத்து சொந்தமா தயாரிச்சு எழுதி வச்சிருக்காரு யாரும் கிடையாது. யாருக்கு தெரிஞ்சாலும் இஹியாவில் உலூமுத்தீன்ல அசராரு சலா இந்த கருத்துக்கள் எல்லாம் சொந்தக்காரர் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஏன்னா மனதை புடம்போடுவது எப்படின்னு எல்லா வகைகளையும் பார்த்து கடைசியாக ஒரு திறனாய்வுக்கு வந்து இந்த கருத்துக்களை எல்லாம் அப்படியே கொட்டித்திருக்கிறார். இதை பார்க்கும் போது அப்படியே ஒவ்வொரு வரியும் படிக்கும் போது புலகாங்கிதம், என்ன சந்தோஷம். இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் எப்படி இருக்கும்? அதனாலதான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த பண்புகளை வளர்ப்பதற்காக வேண்டி முயற்சி செய்வதோடு அந்த பயிற்சியும் செய்வதோடு அல்லாஹ்வினிடத்தில் கேட்க வேண்டும், யல்லா இப்படிப்பட்ட இந்த டேஸ்ட விளங்கி தொழுகிற ஒரு ரெண்டரை காயத்தினாலும் தொழுகிற அந்த பண்பை எங்களுக்கு கொடுன்னு கேட்டா கொடுப்பதற்கு அவனுக்கு என்ன அவனுடைய கஜானாவிலே கம்மியா? ஹதீஸிலே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே உள்ள ஆதம் முதல் கடைசி மனிதர்கள் வரை ஒன்றாக கூடி சிந்திக்கவே முடியாது. ஆதம் முதல் கடைசி மனிதர் வரை ஒரே இடத்திலே ஒன்றாக கூடி ஒவ்வொருத்தரும் அவனுக்கு என்ன ஹாஜத்துலாம் தேவைன்னு கேட்டாலும் அவனுக்கு இஷ்டத்துக்கு கேட்டான். இப்ப நம்மள்ட்ட கேட்டா ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ், நல்ல ஒரு பங்களா, நல்ல ஒரு ரெண்டு சொல்லாமே புரியும் சில விஷயம் அப்படின்னு கேட்டாலும் கூட அல்லாஹ்வினுடைய கசானாவில் ஒரு சொட்டு, ஒரு பெரிய கடலிலே உள்ள ஒரு சொட்டு கூட குறையாது என்று சொன்னால் ஊட்டி வளர்த்தாங்க. ஏன்னா அந்த நிலைப்பாடுகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கங்க, இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி வளர்த்தார்கள். ஆகவே அந்த ரெண்டு ரகாயத்து தொழுகையினுடைய அந்த டேஸ்ட் உள்ளத்துல வந்துடணும் அப்படிங்கிற அந்த ஆசை வர வேண்டும். அப்படிப்பட்ட ஆசை வந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் அந்த டேஸ்டை கொடுப்பதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறான். ஒரு ஆயத்தை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்ளுகிறேன். ஹஜரத் அவங்க பேசுவாங்க ஒரு பத்து நிமிஷம். ஹதீஸ்ல ஆயத்திலே வருகிறது, வமினன்னாஸ் மன் யஅபுதுல்லாஹ், வமினன்னாஸ் மன் யஅபுதுல்லாஹ் அலா ஹர்ஃப், ஃஇன் அஸாபஹு கைரும் இத்மஅன்ன பிஹ், வஇன் அஸாபத்ஹு ஃபித்னதுன் இன்கலப அலா வஜ்ஹி ஹஸிரத் துன்யா வல் ஆகிரா தாலிகா ஹுவல் குஸ்ரானுல் முபீன். ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஓதிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆயத்து திடீர்னு கள்ளப்பட்டுச்சு. இந்த ஆயத்தில் அப்படியே நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தேன், இந்த ஆயத்தை அப்படியே நிப்பாட்டிட்டு ஒரு செய்தியை ஒரு 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 ஜமாத்தினுடைய ஒரு தனி மனிதனுடைய ஊழ்றங்க செய்தியை திருக்குறான் படம் பிடித்து காட்டுகிறது. அப்படி கதவை திறந்து விடுது, திறந்து விட்டு இப்படி படம் பிடிச்சு காட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி மனிதன் இப்ப இந்த செய்தி எதுக்கு அப்படின்னு சொன்னா, நம் மனதோடு இதை உரசி பார்ப்பதற்காக வேண்டி. உரசி பார்த்தா என்ன விளங்குதுன்னு ஒரு மனிதனை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்களிலே சில பேர் ஒமினன்னார், மனிதர்களிலே சில பேர் ஆயத்தில் இருக்கு திருக்குறான்ல, மன் யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃப், அல்லாஹுவை ஒரு ஓரத்திலே நின்று வணங்குகிறார்கள். அல்லாஹு எப்படி வணங்குறான் அப்படின்னு சொன்னா, ஒரு ஓரத்துல ஒரு ஓரத்துல நின்று வணங்குறான். இப்ப நம்ம தொழுக மாத்திரி எப்படிங்க, என்ன மட்டும் தான் விட்டுக்கல, எல்லாம் சேர்த்து நம்ம தொழுக மாத்திரி. வஇன் அஸாபஹு கைரன் இத்மஅன்ன பி, அல்லாஹ்ட்ட ரெண்டு ரகாயத் தொழுது கேட்கிறார், யல்லா கிரைசிஸ் வேலையை விட்டு விரட்டி விட்டான், இன்னொரு வேலை கொடு அப்படின்னு கேட்ட உடனே நாளைக்கு காலையில இன்னொரு கம்பெனில இருந்து போன் அடிச்சு கூப்பிட்டுட்டான். உடனே இவருக்கு ஒரே சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்ட்ட நேத்து கேட்டேன் அல்லாஹ் கொடுத்துட்டான், அல்லாஹ்ட்ட கேட்டேன் அல்லாஹ் கொடுத்துட்டான், இன்னொன்னு ஒண்ணு கேட்கிறார் அதுவும் அப்படி கிடைக்குது, இன்னொன்னு கேட்கிறார் இதுவும், நான் ரெண்டரை காய் தொழுது கேட்டவொடனே அல்லாஹ் எனக்கு தந்துகிட்டே இருக்கான். இன் அஸாபத்துஹு கைரன், ஒரு மனிதனுக்கு நலமாக கிடைத்துக் கொண்டிருந்தார், இத்மஅன்னபி, அதை கொண்டு அவன் சந்தோஷம் அடைந்து கொள்ளுகிறான், அதை கொண்டு அவன் பொருந்திக் கொள்ளுகிறான். அல்லாஹ் ஒரு விஷயத்தை இவனுக்கு சோதனையாக ஆக்கி இவன் நினைக்கிறது மாதிரி தராம வேற வழியில உருட்டிட்டான். இவர் கேட்டார், எனக்கு ஐபிஎம்ல வேலை கிடைக்கணும் ஐடி டிபார்ட்மெண்ட்லன்னு, அது கிடைக்கல, ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, பொட்டியை கேட்டேன்னு. இந்த ஊருக்கு போறதுல அங்க என்ன நடக்கும்னு மாப்பனாருக்கு தெரியாது, இந்த மாப்பிளைக்கு இந்தியாவில் என்ன நடக்கும் தெரியாது, எனக்கு ஐபிஎம்ல வேலை கிடைக்கல, பாப்பாவோடு வருகிற பிள்ளையை போன்று இப்ப சாக்லேட் வேணும்னா வேணும், பாப்பா வாங்கி கொடுக்காட்டி. அன்னைக்கு ஒரு பிள்ளை சொல்லுது, ஐ டோன்ட் லவ் யூ, ஒரு இதுல ஊசி போட்டாரு டாக்டர்கிட்ட கூட்டு வந்து, ஐ வோன்ட் லவ் யூ, பாப்பாவை பார்த்து ஒரு சின்ன பிள்ளை அதை பார்த்து சிரிச்சுப்பா வந்துச்சு, என்னவே உன்னை நான் வந்து விரும்பவே மாட்டேன், நீ எனக்கு பிடிக்காதால், ஐ ஹேட் யூ, என்ன இல்லாம திட்டுது இங்கிலீஷ்ல சின்ன வயசு, எவ்வளவு பெருசு இப்பதான் எல்லாம் பேசுதுகளை பிடிச்சு பாப்பாவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கு. இப்ப அதுல வாங்கி கொடுத்த உடனே அவங்க கேட்டதை ஊசி போடாம விட்டா குட். இப்ப அதே மாதிரி சொல்ற அல்லாஹு தாலா, அவன் கேட்டது கிடைத்தவுடன் அதை பற்றி சந்தோஷம் அடைகிறான். ஒரு மனிதனை சோதனைக்காக வேண்டி அல்லாஹு தாலா அவன் கேட்கறத கொடுக்காம வேற ஏதாவது ஒன்னு நடக்குது அப்படின்னு சொன்னா, எப்படி தொழுகைக்கு வந்தானோ அதே மாதிரி பள்ளியாசல விட்டு விரண்டு ஓடுறான், என்னத்தையா கிழிச்சான் அல்லாஹ், அப்படிங்கிற வார்த்தை வாயிலிருந்து வருகிறது, இன்கலப அலா வஜிகே, அப்படியே திரும்பி போயிடறான். இவனுக்கு இதிலே உள்ள நலவும் தெரியாது, இவனை ஏன் நாம் இப்படி வைத்திருக்கிறோம் என்ற நலவும் தெரியாது. இதற்கு பின்னால் ஏற்பட போகிற நல்லதை பற்றியும் தெரியாது. ஆனா உடனே முகத்தை திருப்பிக்குவான். இந்த மனிதனுக்கு உலகமும் கெட்டு போச்சு, ஆகிரத்தும் கெட்டு போச்சு. இவனுக்கு உலகத்திலும் எதுவும் கிடைக்காது, இவனுக்கு ஆகிரத்திலும் எதுவும் கிடைக்காது. ஜாலிக ஹுவல் ஹுஸ்ரானுல் முபீன். அல்லாஹ் சொல்லுகிறான், இதுதானப்பா பெரிய நஷ்டம். நஷ்டவாளிகளிலே நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவனை சொல்லலாம். இன்னைக்கு நம்ம தொழுகைகள் வேற யாரையும் சொல்ல வேண்டியது இல்லை. இன்னைக்கு நைட்டு போய் படுக்கும் போது அப்படியே யோசிச்சு பாருங்க, என்னென்னலாம் பேசுறோம். இந்த நேரடியான இந்த வார்த்தை, இந்த வார்த்தையினுடைய பொருட்கள் நம்முடைய வார்த்தைக்கு பொருந்துகிறதா இல்லையா? அப்ப அல்லாஹ் இதுல என்ன நாடுகிறார்? ஏன் வீணா போனவன்னு சொல்றான்? அப்ப நான் வீணா போனவனாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார், நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த கேள்வியோடு படுங்கள், அல்லாஹ் விடையை கொடுப்பான். முடிக்கப்படும். அல்லாஹு தஆலா எதை சொல்லுகிறோமோ, இதை கேட்டோமோ, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு நல்ல அறிவை தருவானாக. நம்முடைய தொழுகையிலே லத்தத்தோடு, அந்த இன்பத்தோடு ரெண்டு ரக்காயத்து வாழ்க்கையிலே தொழுகிற அந்த நசீபை தருவானாக. முழு வாழ்க்கையும் அப்படி தொழுகிற நசீபை முழு இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தருவானாக. வாஹிர தவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.